இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஆதிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவில்லை சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே ஓம் கிரியா பாபாஜி ஓம் சிவாய் இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த வகையில் இன்றும் 2 நண்பர்களிடமிருந்து தொடர்ந்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் அவர்களிடமிருந்து கேள்விகள் உண்டு. அதில் முதலாவது அன்பருடைய கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி, அதை கருத்து பகிர்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிறிது சொல்ல விரும்புகின்றேன், அதற்குரிய விளக்கம் தேவை என்பது அவருடைய கேள்வி. அது 2 கேள்வியை கேட்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. முதலாவதாக அவருடைய வாழ்க்கை, தான் திருமணமாகி பிள்ளைகளும் உண்டு, கிரியா யோகா வழி நிற்கின்றேன், இப்போது சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கின்றேன், எவ்வளவு விடயத்தை தவறவிட்டேன் என்பது இப்போது உணர்வு பூர்வமாக உணர்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் சைவ சமயத்தை சார்ந்திருந்தும் என்னுடைய திருமணத்தில் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த ஒருவரை மணந்தேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் 2 சமயங்கள். அந்த வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது இப்போது பிள்ளைகள். ஆனால் நான் மணக்கும் போது சிற்றின்பம் காரணமாக உள்ளதையே சொல்லிவிடுகின்றேன், நான் கிறிஸ்தவ மதத்தில் தவழுவேன் என்று சொல்லி மணந்தேன். ஏனென்றால் எனக்கு அந்த நேரம் சிற்றின்பம் மேலாக தெரிந்தது. அதன்படியே வாழ்க்கை ஓடியது. ஓடிய ஓட்டத்தில் கிரியா யோகம் இடையில் கிடைத்தது. சரி, கிரியா யோகம் சமயம் சார்பற்றது தானே என்ற முறையில் அதை பழகினேன். ஆனால் அதை பழகி கொண்டு போகும்போது இந்த சத்சங்கங்கள் கிடைக்க தொடங்கின. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, நான் பிறப்பில் சைவம், அதை உணர்ந்தேன். கடவுளும் பாபாஜியும் பரம்பொருளும் பாபாஜியும் உணர வைத்தார்கள். மெதுவாக என்னுடைய நிலையை சைவத்துக்கு கொண்டு வந்தேன். சைவ சித்தாந்த கருத்துக்களை படித்தேன். அந்த உண்மைகள் புலப்பட்டன. இவ்வளவு விடயத்தையும் தவறவிட்டேனே, சரி அது வினைகள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றீர்கள், அதை மறுத்துக்கொள்கின்றேன் என்று மிகவும் சந்தோஷமாக சொல்கின்றார் அந்த ஆன்மா. ஆனால் இரண்டு கேள்விகள். முதலாவது கேள்வி, சரி, அந்த இன்ப நேரங்கள் முடிந்துவிட்டன, சிற்றின்ப நேரங்கள். இப்போது என்னுடைய கணவனை என்னுடைய திசைக்கு திருப்ப வேண்டும் என்று ஒரே ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் பலன் இல்லை. ஏனென்றால் அவர் கிரியா யோகத்திற்கு கூட வரவில்லை. ஆகவே நான் சைவ சமயத்துக்கே திருப்புவோம், இந்த சைவ சித்தாந்த அடிப்படைகளை கேட்க பண்ணுவோம் என்றால் முடியவில்லை. சரி, அவர் வழிக்கு சென்று என் வழிக்கு கொண்டு வருவோம் என்றாலும் முடியவில்லை. அது சிற்றின்ப வழிகள். இதற்குரிய காரணம் என்ன? அது முதலாவது கேள்வி. இந்த வழியில் போகும்போது ஒரு கேள்வி வருகின்றது அவரிடமிருந்து எனக்கு. ஏன் நீ இதை படிக்கின்றாய்? நீ நான் அதை விளங்கப்படுத்துகின்றேன். இதன் வழி போனால்தான் அந்த பேரின்ப நிலையை அடையலாம் என்று அடுத்த கேள்வி வருகின்றது எனக்கு. பேரின்பம் என்றால் என்ன? விளங்கப்படுத்து. இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்கள் ஐயா என்பது இந்த கேள்வி. சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்பது கணவனுடைய கேள்வி. ஆனால் தனக்கு அது சொல்ல முடியவில்லை. அதற்கு முதல் பதிலை காண்போம். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்று, பேராசிரியர் என்ன சொல்கின்றார் என்று. பேராசிரியரிடமும் இந்த கேள்வி ஒன்று வருகின்றது. அந்த வகுப்பில் நான் இருந்தேன். அவர் சொன்ன விளக்கம் இதற்கு. சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் இருக்கிற விளக்கத்துக்கு அவர் ஓமானம் மூலம்தான் அதற்கு பதில் கொடுத்தார். அவர் சொன்ன ஓமானம், ஒரு சிறுவனுக்கு அவன் கேட்கின்றான், நான் நிலாவில் போய் நிலாவில் நடக்க விரும்புகின்றேன், அங்கு என்னால் நடக்க முடியும் தானே என்று கேட்கின்றானாம் ஆசிரியரிடம். அதற்கு ஆசிரியர் சொல்கின்றாராம், உன்னால் அங்கு நடக்க முடியாது. உன்னை அவன் கேட்கின்றான், ஏன் நடக்க முடியாது என்று சொல்லுங்கள். அதற்கு ஆசிரியர் சொல்கின்றாராம், பூமியில் இருக்கும் ஈர்ப்பு விசையில் ஒன்றில் ஆறு பங்கு தான் சந்திரனில் ஈர்ப்பு விசை உண்டு. ஆகவே நீ அங்கு சென்றால் உனக்கு நிலத்தில் நடக்க முடியாது, ஏனென்றால் ஈர்ப்பு சக்தி காணாது. ஆகவே நீ அந்தரத்தில் தான் நடப்பாய் என்று விளங்கப்படுத்துகின்றார். அது எப்படி சாத்தியம் என்று அந்த சிறுவன் கேட்கின்றானாம் ஆசிரியரை. அது அப்படித்தான் என்று சொல்கின்றார். அதுக்கு பிறகு சொல்கின்றார், நீ அங்கு போய் அதை செய்து பார்த்தால்தான் உனக்கு அதன் தாய்பரியம் விளங்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு ஏஆரில் நடப்பதென்றால் அது நம்ப முடியாத ஒரு விடயம், இம்பாசிபிள். ஏனென்றால் நீ இருக்கும் இடத்தில் ஈர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கின்றது. நீ ஈர்ப்பு சக்தி குறைந்த எந்த இடத்துக்கு போனாலும் அப்படியான வாக் தான் உனக்கு கிடைக்கும், அந்தரத்தில் நடப்பது. ஆகவே நீ அதை அனுபவித்தால் தான் ஒத்துக்கொள்ளலாமே தவிர அல்லது நீ ஒத்துக்கொள்ள முடியாது என்று இந்த ஓமானத்தை கொண்டு வருகின்றார். இந்த பேரின்பத்தை விளங்கப்படுத்துவதற்கு சைவ சித்தாந்த வகுப்பில் அதுதான் உண்மை. நாங்கள் அந்த நிலைக்கு சென்று அதை அனுபவிக்கும் வரைக்கும் அதை எங்களாலும் உணர முடியாது, மற்றவர்களுக்கும் உணர்த்த முடியாது. ஆகவேதான் நாங்கள் அருளாளர்களை நாடுகின்றோம். மணிவாசகர் மற்றவர்கள் எல்லோரும் அந்த பேரின்ப நிலையில் திளைத்துவிட்டு இங்கு வந்து முடிந்த அளவு அதை எங்களுக்கு வேறு வழிகள் மூலம் அந்த நிலை முக்கியமானதென்று சொல்கின்றார்களே தவிர தாங்கள் அனுபவித்த அனுபவத்தை அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று சித்தர்மார் கூறுகின்றார். அந்த இடத்திலிருந்து அதை அனுபவிக்கும் போது அது நிற்கும், அதற்கு பின் அதை விளங்கப்படுத்த முடியாது. விளக்கமாக ஓரளவு கொடுக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதை உணரப் பண்ண முடியாது. ஆகவே இந்த அருளாளர்கள் சித்தர்கள் எல்லோரும் விளக்கத்தைத்தான் தருகின்றார்களே தவிர நாங்கள் தான் அந்த உணர்வு நிலையை எட்டி பிடித்தால்தான் நாங்கள் அதை முழுமையாக நம்புவோம். இல்லை என்றால் அது நம்ப முடியாத ஒரு விடயம். அதற்குத்தான் இந்த சந்திரனில் நடப்பதை இந்த பேராசிரியர் ஓமானமாக தந்த. ஆகவே இந்த கேள்விக்குரிய பதில் இந்த அம்மாவுக்கு அதுதான். இரண்டாவது கேள்வி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் அவரை சைவத்துக்குள், ஏனென்றால் நான் கிறிஸ்தவ மதத்தில் வாழ்ந்து விட்டேன், அரை 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 பகுதியை இப்போது சைவத்தில் தான் உண்மை இருப்பதை உணர்கின்றேன். அந்த வழியில் அவரை கொண்டு வந்து விடுவோம் கணவர்தானே என்று முயற்சிக்கின்றேன். ஆனால் முடியவில்லை. அதற்கும் சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுத்திருக்கின்றது. பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் பல முறை. அது என்ன? இந்த 24 சமயங்கள், அகசமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம். அதில் அவருடைய சமயம் அகச்சமயம் அல்ல, சைவ சமயம் அல்ல, அதற்கு வெளியில் இருக்கும் ஒரு சமயமாகிய கிறிஸ்தவம். ஆகவே அவர் இந்த பிறப்பில் அந்த ஆன்மா அந்த மதத்தில் பிள்ளையாக பிறந்து அந்த மதத்தில் தாயிடமிருந்து அந்த உடலை எடுத்து தன்னுடைய வினையை ஆற்றுகின்றது. அந்த நிலையில் அது இந்த ஆன்மாவை சந்திக்கின்றது. இருவரும் திருமணம் செய்கின்றார்கள். இருப்பினும் அந்த ஆன்மாவின் நிலை வேறு, இந்த ஆன்மாவின் நிலை வேறு, ஆன்மீகத்தை பொறுத்தவரை. ஆகவே என்றோ ஒரு நாளைக்கு அந்த ஆன்மாவும் இந்த சைவ சமயத்துக்குள் வரத்தான் வேண்டும் ஏதோ ஒரு உடலில். அது இந்த உடலாகவும் இருக்கலாம், அல்லது இந்த உடலில் அதுக்கு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம் என்றபடியால் இவருக்கு நான் கொடுக்கும் பதில், முயற்சி செய்யுங்கள், ஆனால் வரவில்லையே என்று வருந்த வேண்டாம். ஏனென்றால் அதெல்லாம் அவன் கணக்கு, உங்களுடைய கணக்கு அல்ல. உங்களுக்கு உண்மை தெரிந்தது, துளங்கியது, ஆரம்ப நிலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் அது கணவனுக்கும் துளங்க வேணுமென்றால் நடக்காது. நடக்க வேணுமென்றால் நடக்கும். ஆகவே நீங்கள் அவருக்கு இதில் வருபவற்றை விளக்கங்களை கொடுங்கள், முயற்சியை செய்யுங்கள், ஆனால் அவர் வரவில்லையே, நான் அவருடன் அவருடைய மதத்தில் இருந்தேனே சில வருடங்கள் பல வருடங்கள், ஆனால் அவர் என்னுடன் வந்து என்னுடைய மதத்திலேயே இருக்கவில்லையே என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையை பழுதாக்கி விடாதீர்கள். குடும்ப வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறு. இது மிகவும் ஒரு அருமையான கருத்து பகிர்வாக இது பேசியிருக்கப்பட்டது. ஆனால் இதற்குரிய பதில் இங்கு காணப்படும் என்று சொன்னேன். ஆகவே இது எல்லோருக்கும் பொருந்தும். இது கணவன் மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் கூட. ஒவ்வொரு ஆன்மாவும் வந்த விடயம் அவர்களுடைய வினையை அனுபவிப்பதற்காக பிராப்த வினையை. ஆனால் கூட்டு சேர்த்தவன் யார்? இறைவன். அவனுக்குத்தான் அந்த கூட்டு சேர்ப்பு ஏனென்றது புலப்படும், எங்களுக்கு அல்ல. நாங்கள் மனித அறிவில் சிற்றறிவில் அதை ஆராய வெளிக்கிடுவோமாக இருந்தால் அது வெற்றி இல்லை. தப்பி தவறி நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் நீங்களுடைய ஆராய்ச்சியில் அதுதான் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் அருளே தவிர நீங்கள் வெற்றி பெற்றது அல்ல என்று இந்த கேள்விக்குரிய பதிலை கொடுக்கின்றேன் இந்த அம்மாவுக்கு. நன்றி. உங்களுடைய கருத்து பதிவுக்கு நன்றி. பலரும் இதை எடுத்துக்கொள்ளலாம் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு பாபாஜி பரம்பொருளின் அருளுடன். அடுத்த கேள்வி வருகின்றது. ஐயா, நான் சைவ சமயத்தில் இந்து சமய பாடம் என்று படித்திருக்கின்றேன். என்னுடைய நாட்டில் அங்கு பல இந்து வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதில் இந்த தக்ஷன் என்றொரு அரக்கனுக்கு உமாதேவியார் வந்து மகளாக பிறக்கின்றார். பின்னர் அந்த யாகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கின்றது. சிவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. அதனால் இறைவன் வந்து தக்ஷனை அளிக்கின்றாள். மகள் சிவனை நோக்கி தவம் செய்து சிவனிடம் மீண்டும் செல்கின்றாள் என்ற ஒரு சரிதை. என்னுடைய கேள்வி, அவங்கள் சிவனுடைய மனைவியார் உமாதேவியார் உலகத்துக்கே சக்தியாக இருந்து அந்த வரலாறின் படி தான் செய்த ஒரு பிழைக்காக பூலோகத்திற்கு வந்து அந்த பிறவி எடுக்கின்றாள் என்பது வரலாறு. என்னுடைய கேள்வி, சைவ சித்தாந்த அடிப்படையில் அங்கு இருப்பவர்களுக்கு, இறைநிலையில் இருப்பவர்களுக்கு உருவம் இல்லை என்பது தெரிந்த விடயம், உடலற்ற நிலை. அப்படியானவர்களுக்கு இப்படியான பிழைகளை கருவிகள் இல்லாமல் எவ்வாறு செய்தார் இந்த சக்தி என்பது என்னுடைய கேள்வி. அதை விளங்க முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் உடல் இல்லை. உடல் இல்லை என்றால் தனு கரண பூவன பூவங்கள் மாதிரி தனு கரணம் என்று சொல்வது உடலும் உடல் கருவிகளும் அந்த ரெண்டு நிலைகளும் இல்லை. அப்படியான நேரத்தில் என்ன மாதிரி இந்த வினை அங்கு ஆற்றப்பட்டது என்பது கேள்வி. நிச்சயமாக சைவ சித்தாந்தம் இன்னொன்றையும் சொல்கின்றது. உயிர்களுக்கு அறிவு, இச்சை, செயல் உண்டு. அது உடல் இருக்கும் போதுதான் மாத்திரமல்ல, அது எந்த நிலையிலும் உண்டு என்பதுதான் இதற்குரிய சுருக்கமான பதில். அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியரும் சொல்லுகின்றார். அதை ஏன் நம்ப வேண்டும் என்றால், இறைவன் என்னத்திற்கு இந்த விடயங்களை எங்களுக்கு செய்ய சிந்தித்தான் என்றால், அதற்கு துவக்கமே போடப்படுகின்றது பிள்ளையார் சுழி சைவ சித்தாந்தத்தில். இறைவன் தன்னுடைய இச்சையில் இருந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றதே, இவற்றை நான் என்னுடைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்ற அந்த இச்சை காரணமாகத்தான் இந்த தனுகரண போன போகங்கள் எல்லாம் துவங்கி நடைபெற்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அங்கு நாங்கள் அந்த கேட்ட விடயத்தை பேராசிரியர் மூலம் நாங்கள் மறந்து விடுகின்றோம். இறைவன் இதை தொடக்குவதே இச்சை காரணமாக. அந்த பரம்பொருள் எட்டாத நிலையில் இருந்து எட்டக்கூடிய நிலைக்கு வந்து இதை செய்கின்றான். ஆனால் அவனை செய்ய தூண்டியது இச்சை. அதிலிருந்து எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? அது சக்தியாக இருக்கலாம், அல்லது வேறு பலர் புறப்படுத்து இறைநிலையிலிருந்து கீழே அவதாரம் எடுத்து வந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் அந்த நிலையில் உடல் இல்லாது இருந்தாலும் அவர்களுக்கு இச்சை, செயல் எல்லாம் உண்டு. அறிவு, இச்சை, செயல் மூன்றும் உண்டு. அது பரம்பொருளுக்கும் உண்டு. ஆனால் அங்கு இருப்பவர்களின் அறிவு, இச்சை, செயல் திருவருளை மையமாக கொண்டதென்று பேராசிரியர் ஆணித்தரமாக சொல்லி தந்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய அறிவு, இச்சை, செயல் உடலை மையமாக கொண்டது. அதுதான் வித்தியாசம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு என்னென்று உமாதேவியார் அதில் விருப்பப்பட்டோ அல்லது அந்த இச்சை மூலமாக ஒரு பிழையை செய்து அந்த உலகத்தில், உடல் இல்லாத உலகத்தில் இங்கு வந்தால் அது எப்படி முடியும் என்பதற்குரிய காரணம், அங்கு உடல் இல்லை, கருவிகள் இல்லை, ஆனால் அறிவு, இச்சை, செயல் மூன்றும் எந்த நிலையிலும் உயிர்களுக்கு உண்டு. அதன் பிரகாரம் அது எல்லோருக்கும் உண்டு. சாட்சாத் சிவபெருமானும் அந்த திருவருளாலான இச்சையை வைத்துத்தான் இந்த நாடகத்தையே நடத்துகின்றார் என்பது பதில். அது அடுத்த கேள்வி. அதே ஆன்மா கேட்கின்றார், நம்பிக்கை, நான் நம்பிக்கை மூலம் சில விடயங்களை செய்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தத்தை படித்தவுடன் அருள் நிலையில் செய்யவில்லை என்பது புலப்படுகின்றது. இதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்களையே எடுத்து பார்த்தேன். அது உண்மை, மிகவும் உண்மை. இப்போதுதான் இவை புலப்படுகின்றன என்று சொல்கின்றார். அதை கருத்து பதிவாக போடுகின்றார் அவருடைய இரண்டாவது கேள்வியில். அது சரிதானே என்பது கேள்விக்குரிய அவரிடமிருந்து. நிச்சயமாக, நிச்சயமாக நம்பிக்கையும் மற்றது ஞானம், அதாவது அறிவு நிலையில் கிடைக்கும் விடயமும் வித்தியாசமானது. நம்பிக்கை என்பது ஏன் வித்தியாசமானது என்று பார்த்தால், நம்பிக்கை என்பது மனம் சார்ந்தது. ஞானம் அல்லது அருள் நிலையானது, திருவருள் என்பது அறிவு சார்ந்தது. ஆகவே மனம் சார்ந்ததும் அறிவு சார்ந்ததும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கத்தான் வேண்டும். இதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல உதாரணங்களையும் எடுத்து பார்க்கலாம். இந்த அன்பர் கேட்டபடியால் இந்த ரெண்டும் நிச்சயமாக வெவ்வேறு. நீங்கள் என்னென்ன விடயத்தை உணர்கின்றீர்களோ இந்த முறையில், நிச்சயமாக அது உண்மை. அந்த நிலையை நீங்கள் எட்ட வேண்டும், உணர துவங்க வேண்டும், சரியான வழி நிற்க வேண்டும் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில். அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து பார்ப்போமாக இருந்தால், இந்த நம்பிக்கை காரணமாகத்தான் நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம். இப்போது எங்களுக்கு ஒரு துன்பம் வருகின்றது, நாங்கள் நம்புகின்றோம் பாபாஜி அதை தீர்ப்பார் என்று உடனே ஒரு 10 ரூபாயை எங்களுடைய உணவு உண்டியலில் போட்டு விட்டு செல்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் லஞ்சம் கொடுக்கின்றோம் உலகியலில் பார்த்தால். ஆன்மீகத்தில் பார்த்தால் நாங்கள் நன்கொடை கொடுக்கின்றோம் கடவுளுக்கு, அவர்களுடைய அன்னதானத்திற்கு. அது எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்திறான். ஆகவே கூடுதலான விடயம் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நம்பிக்கையின் மூலமாகத்தான் நடக்கின்றது. ஆனால் சிறு விடயங்களாவது திருவருள் சார்ந்து நடக்கின்றது. அந்த நிலையை நோக்கி போவதுதான் கிரியா யோகமும் சைவ சித்தாந்த அடிப்படை அறிவுத்திறனும் என்பதுதான் அதனுடைய மேலதிக விளக்கம். ஆகவே நம்பிக்கை மூலமாகத்தான் பல விடயங்கள் நடக்கின்றது. இதற்கு ஒரு நல்லொரு உதாரணம் சம்பந்தப்பட்டவர்கள் தேவையில்லை. உதாரணம் என்னவென்றால், ஒரு அன்பர் தன்னுடைய இன்னொரு அன்பருக்கு உணவு எடுத்துச் செல்கின்றார். இருவருக்கும் எடுத்துச் செல்கின்றார் தனக்கும் தன்னுடைய நண்பருக்கும். அந்த உணவை கொன்றைய நண்பரிடம் கொடுத்து, நான் வரும் வழியில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருந்தது, இது உங்களுக்கு இது எனக்கு, நாங்கள் இன்று மதியம் இதை சாப்பிடுவோம் என்று கொடுக்கின்றார். அதற்கு அந்த அன்பர் சொல்கின்றார், நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். இது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இறைவனுக்கு கொடுத்த அன்னதானத்தை வேண்டாம் என்கின்றாரே, அது எப்படி சரியாகும்? அதற்கு அவர் விளக்கம் சொல்லவில்லை, நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். இல்லை, நீங்களும் சாப்பிடாமல் இருக்கிறீர்களே, சாப்பிட வேண்டும் என்கின்றார் இந்த அன்பர். சரி, நான் சாப்பிடத்தானே வேணும், உன்னுடைய உணர்வு நிலை புரிகின்றது, நீ கடையில் போய் உன்னுடைய பணம் மூலம் எனக்கு ஒரு சாப்பாடு வேண்டி விட்டு கொண்டு வா, அதை நான் சாப்பிடுகின்றேன் என்கின்றார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. போய் வேண்டி கொண்டு வந்து கொடுக்கின்றார், அந்த உணவு அருந்தப்படுகின்றது. அதன் பின் அந்த கொடுத்தவர் அறிகின்றார், அது அன்னதானமாக இறைவனுக்கு வந்திருந்தாலும் அந்த அன்னதானம் இறைவனை நோக்கி வந்ததின் நோக்கம் அருள்நிலை அல்ல, திருவருள் அல்ல. அது அந்த அன்பர் மேபி தனக்கு கோடிக்கணக்கான காசு வர வேண்டும் என்று மனதில் நினைத்திருக்கலாம், அல்லது இன்னொரு ஆளுக்கு குழி பறிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஏதோ ஒரு பிழையான விடயத்திற்காக அந்த அன்னதானம் கொடுக்கப்பட்டது. அதை அந்த மற்ற நபர் உணர்கின்றார் தன்னுடைய அறிவு நிலையில். அறிவு நிலை என்றால் நாலேஜ் இல்லை இங்கு, அறிவுத்திறன் என்று சொல்வது உணர்வை சொல்கின்றேன். ஆகவே அவர் அதை மறக்கின்றார், மற்றவரை அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த விடயத்தை அவருக்கு சொல்லவும் இல்லை, சொன்னால் மற்றவரும் சாப்பிட மாட்டார். ஆனால் இது எவ்வளவு உண்மை! இதையெல்லாம் நம்பிக்கை, அதாவது மனம் சார்ந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தோம் என்றால் அது வெற்றியே இல்லை. ஏனென்றால் அது உங்களோட மனம் சொல்வது, ஓகோ நான் கண்டுபிடித்து விட்டேன், நான் ஆணவம், ஆகவே நான் கண்டுபிடித்து விட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று இல்லை. நீங்கள் கண்டுபிடிப்பதை கேட்பதை சிந்தித்து தெளிய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த சிந்தித்தலுக்கு போய் தெளிதல் நிலைக்கு போகும்போது அது நிச்சயமாக அருளாக அருள்நிலையில் நடப்பது உங்களுக்கு புரிந்துவிடும். ஆனால் அதை விட்டுவிட்டு நாங்கள் கேட்டவுடனேயே முடிவெடுத்தால் அது மனம் சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது என்று இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து சிறிது தூரம் உங்களை அழைத்துச் செல்கின்றேன், என்னுடைய அனுபவங்களையும் வைத்து. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவற்றை ஏதாவது உடனடியாக நீங்கள் தீர்வடிப்பீர்களாக இருந்தால் அது மனம் சார்ந்ததாகத்தான் இருக்க முடியுமே தவிர அருள் சார்ந்ததாக இருக்க முடியாது. அதனால்தான் அருளாளர்கள் சொன்னார்கள், நீ ஒரு விடயத்தை செய்யும் முன் மூன்று தரம் அதை சிந்தித்து செய்ய. முதலாவது தரம், நான் இப்போது நினைக்கின்றேன் இந்த வார்த்தைகளை, இந்த நிலையில் அது நம்பிக்கை மனம் சார்ந்ததாக இருக்கும் முதலாவது சிந்தித்தல். இரண்டாவது சிந்தித்தல், அதை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது, அந்த விடயத்தை செய்யும் போது அந்த மனம் சார்ந்ததிலிருந்து அருள் சார்ந்ததை நோக்கி போகும் ஒரு இடைநிலை. மூன்றாவது தரமும் அதை சிந்திப்பீர்களாக இருந்தால் அது கிட்டத்தட்ட அருள் நிலைக்கு போய் சிந்திப்பதாக முடிந்து உங்களை அதிலிருந்து காப்பாற்றும், அல்லது அதற்குள்ளேயே தள்ளிவிடும், உங்களுடைய வினைகளை பொறுத்தது. அந்த தூரத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள், போனீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றும். ஆனால் நாங்கள் போவதில்லை. ஏன்? அந்த நான் என்பது முதலாவது நிலையிலேயே வந்து விடுகின்றது. ஆ, இதுவா, எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவேதான் அருளாளர்கள் சொல்கின்றார்கள், மூன்று முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள் என்று அதை பாபாஜியும் சொல்கின்றார் ஒரு இடத்தில், வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். ஆகவே நன்றி சொல்வோம் என்று என் கேள்விகளை கொண்டு வந்த இரண்டு அன்பர்களுக்கும் அதற்கு முடிந்தளவு பதில் கண்டோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபா விநாயகம், ஓம் சிவாய
நமஹ.
இறைவன் ஐயா இன்று இல்லை. அவர் லண்டன் மாநகரில் வேறொரு விடயத்தில் இருக்கின்றார், வர முடியாது என்று அறிவித்திருக்கின்றார், மறந்துவிட்டேன். கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய
பாபாய
நமோ, ஓம் சிவாய நமோ,
ஓம்
சிவாய நமோ.
வணக்கம் போல் பாபாஜிக்குரிய கருணையாக கேட்ட அன்பர்களுக்கு நல்ல ஒரு உமானத்தோடையும் உலகில் சார்ந்த அறிவு சார்ந்தோம் அருளாளர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் வச்சு சொல்லப்பட்ட கருத்துக்களையும் வச்சு நல்ல சிறப்பான முறையில இந்த பதில கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளால சிந்திக்க முடியும். அப்படி தாண்டியே சிந்திக்கலாம். அது வந்து ஆணவத்தில் தான் போய் முடியும். அதை சைவ சித்தாந்தம் சிந்தனை என்பது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நம்ம செல்லக்கூடிய வழியில சரியா இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை வந்தா அந்த இடத்துல நிக்க முடியும். அப்படி நிக்கக்குள்ள அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஒண்ணு தோல்வியா நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் அந்த வகையில நல்ல சிறப்பான முறையில நீங்க அதுல கொடுத்தீங்க. நமக்கு சிந்திக்கக்குள்ள அதுல ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இறைவன் ஏதோ ஒரு கணக்குப்படி எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கான். நமக்கு தெரியாம இருக்கலாம், தெரியக்குள்ள சில குழப்பங்களும் நமக்கு வருது. இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, ஏன் இப்படி இருக்க கூட, ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன் அவன் கருணையே வடிவமானாச்சா, அப்படி செய்யவும் முடியாது. அதுதான் அந்த இடத்த சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்ய முடியும் என்ற விளக்கம் சைவ சித்தாந்தத்துல. அதனால இந்த கருத்துக்கள்லாம் இது வந்து ஆனா ஏதோ பிரிக்கப்பட்ட கருத்து இல்ல, சாதாரண ஒரு அறி, சாதாரண ஒரு மனநிறைவு மனநிலையிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் இல்ல. அருளாளர்கள் சொன்ன விஷயத்த அது கீழே உள்ள அருளாளர்கள் அதை வந்து தொகுத்து நமக்கு சைவ சித்தாந்தம் மூலியமா கொடுத்துருக்காங்க. இதன்படி நம்ம வழி நின்னோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய துன்பங்கள் நீங்கும். வேற ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த உண்மையை தெரிஞ்சு அதான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம். நீ எதுவுமே எந்த கணக்கையும் மாத்த முடியாது, தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது ஒத்துக்கிட்டா போதும். அந்த துன்பத்திலிருந்து நீங்கலாம், துன்பத்திலிருந்து நீக்கம் பெறலாம், வினையிலிருந்து நீங்க செய்யாம தப்பிக்கலாம். இது ரெண்டு வழியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி நமக்கு பாபாஜி வழி நின்று செய்வார் அந்த நம்பிக்கை தான் எல்லாரும் இருக்கும். எல்லாருக்கும் நடக்குது, யாராருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது. இந்த வகையில சட்டம் நல்ல சிறப்பாக நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயா, அதை மிகவும் அருமையாக வளமை போலவே பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் அதை மெருகூட்டினீர்கள். அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும்.